الحمد لله الحمد لله الذي أنعم علينا بنعم كثيرة لا تحصى والصلاة والسلام على محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فاتقوا الله فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جبينهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون صدق الله العظيم عن عبد الله بن عمر رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان رواه البخاري ومسلم சர்வபுகழும் உன்னிலேவின் மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து பராமரிக்கும் பரமதயாளன் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனை ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி நபி முஹம்மதே முஸ்தபா கரீம் அன்னாரை துறந்தவர்கள் துயர்ந்தவர்கள் கயாமத்தினால் வரை யாரெல்லாம் பின்பற்றி இடக்க இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாகிய பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க பெரியார்களே, வாலிப அன்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் அடுத்து நடக்கும்படியாக ஏவிருக்கின்றானோ அவற்றை சம்பூர்ணமான முறையில் அடுத்து நடக்கும்படியும் அவன் இவற்றை விட்டெல்லாமே விலக்கி இருக்கின்றானோ அவற்றை விட்டும் சம்பூர்ணமான முறை விலகி நடக்கும்படியும் முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொண்டேன். பத்தக்குள்ளா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகத்திலே படைத்து மனிதனுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வரும் பொழுது வெறும் கையோடு வந்தோம், அழுதவர்களாக வந்தோம். அல்லாஹ் எங்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். தாயுடைய வயிற்றிலே எங்களை படைத்து அல்லாஹ் தாயுடைய வயிற்றிலிருந்து எங்களை வெளியாக்கி கண் காது மூக்கு உடறுப்புகளையும் தந்து உடம்பிலே உயிரையும் தந்து அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பினான். யாரண்டு எவரண்டு தெரியாமல் வந்த நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் வீடு வாசலையும் மனைவி மக்களையும் வியாபாரம் தொழிலையும் ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் தந்தான். நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் 100 வருஷத்துக்கு முன்னால் எங்கே இருந்தோம், இன்னொருபடி பார்த்தால் நாம் 100 வருஷத்துக்கு பின்னால் எங்கே இருப்போம், இந்த ரெண்டு கேள்விக்கும் விடையை தேடுவது கஷ்டமாயிருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையிலே அல்லாஹ் எங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தான். இந்த ஏற்பாடுகளை செய்து தந்துவிட்டு இவற்றை எந்த முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற முறையையும் அல்லாஹ் சொல்லி தந்தான். எங்களுடைய உடம்பை, எங்களுடைய பொருளை, எங்களுடைய நேரத்தை, இது எதுவுமே எங்களுடையதல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காட்டி தந்தான். இந்த கண்ணால் நாம் நினைத்தபடி பார்க்க முடியாது, பார்க்கலாம், பார்த்தால் அதற்குரிய கேள்வி இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு சொத்து செல்வத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் இதற்குரிய எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு கேள்வி கேட்பதற்கு இருக்கிறான். அந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நியமத்துகள் ஒவ்வொன்றை பற்றியும் நாளை மறுமையில் எங்களிடத்தில் விசாரிப்பான். ஆக இந்த அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி பயன்படுத்துவதுதான் இஸ்லாம் என்பது. அல்லாஹ் எங்களுக்கு சோதனைக்காக வேண்டி சொத்து செல்வத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் பிள்ளை குட்டிகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை பிச்சளங்களும் குட்டிகளும் உங்களுக்குரிய சோதனைக்குரிய பொருட்கள். அல்லாஹ் இவற்றை சோதனைக்காக வேண்டி தந்திருக்கிறான். அல்லாஹ் இதிலே பரீட்சித்து பார்க்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படிதான் எங்களுடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்கிறோமா, எங்களுடைய மனைவி மக்களோடு நடக்கிறோமா, அல்லாஹ் காட்டித்தந்த முறைப்படிதான் பணத்தை சம்பாதிக்கிறோமா, அல்லாஹ் காட்டித்தந்த முறைப்படிதான் அல்லாஹ் சொல்லித்தந்த முறைப்படிதான் பணத்தை செலவழிக்கிறோமா என்பதை அல்லாஹ் கொடுத்து விட்டு சோதித்து பார்க்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்துகளை கொடுத்து விட்டு நியமத்துக்குரிய ஹக்குகளை வைத்திருக்கிறார். அல்லாஹ் உடம்பை தந்து விட்டு உடம்புக்குரிய ஹக்கை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனை மக்களை தந்து விட்டு மனை மக்களுக்குரிய ஹக்கை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொத்து செல்வத்தை தந்துவிட்டு சொத்து செல்வத்துக்குரிய ஹக்கையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ஒவ்வொன்றையும் நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே நான்கு கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடியாரும் பதில் சொல்வதற்கு தயாராக வேண்டும். முதலாவது, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? இரண்டாவது, உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? மூன்றாவது, கற்ற இல்மின்படி எவ்வளவு அமல் செய்தாய்? நான்காவது, பணத்தை எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய் என்ற கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்துடையவர்களுக்கு பணமுடையவர்களுக்கு ஒரு கடமையை இஸ்லாத்திலே ஆக்கியிருக்கிறார். முக்கியமான பணத்தோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் இரண்டு கடமைகள் சம்பந்தப்படுகிறது. அதில் முக்கியமானதா ஜகாத். இரண்டாவது கடமை, உடம்பிலே சக்தியும் இருப்பவர்கள் பண வசதியும் இருப்பவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாம் வலா ஹம்சின், இஸ்லாம் என்ற கட்டிடம் மூன்று தூண்களின் மீது, ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது, ஐந்து விடயங்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன்
அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சார் சொல்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்பதாக சார் சொல்வது. இரண்டாவது தொழுகையில் நிலைநாட்டுவது. மூன்றாவது ஜகாத்து கொடுப்பது. நான்காவது பொருளும் உடம்புடைய சக்தியும் உள்ளவர் ஹஜ் செய்வது. ஐந்தாவது ரமதானுடைய மாதத்தை நோன்பு நோப்பது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகளை ஐந்தாக வைத்திருக்கிறார். இந்த ஐந்து கடமைகளில் முக்கியமான இரண்டு கடமைகளுக்கு பணம் சம்பந்தப்படுகிறது. எனவே யார் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நினைக்க வேண்டும், என்னுடைய மனத்திலே ஏழை எளியவர்களுக்குரிய ஒரு ஹக் இருக்கிறது, அதனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது எங்களுக்குரிய ஹக் அல்ல, அது ஏழை எளியவர்களுக்குரிய ஹக்கை. அது ஹதீஸிலே வருகிறது, யார் ஜகாத்தை கொடுக்கிறாரோ அவர் தன்னுடைய பணத்திலே தன்னுடைய சொத்திலே அவருக்கு பாதகமானதை அவருக்கு கெடுதியானதை அவரை கொடுத்து விட்டார். அது கொடுக்கப்பட்டவர்களுக்கு கெடுதி அல்ல, அவர்களுக்கு அது பரக்கத்தான். ஆனால் இவருக்கு கடமையான ஜகாத்துடைய பொருள் இருக்கிறது, ஏனையவருடைய ஹக் இவருடைய கையில இருக்கிறது, அதை கொடுக்காமல் தன்னிடத்தில் வைத்திருந்தால் இவருக்கு அது சர்ராக அது கெடுதியாக மாறிவிடுகிறது. யாருக்கு ஜகாத்து கடமையாக இருந்தும் கடமையை நிறைவேற்ற மாட்டார்களோ அது இரண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று, ஜகாத்து கடமை இல்லை என்று நினைத்து அதனை அவர் நிறைவேற்றாமல் இருந்தால், ஜகாத்தை மறுத்தால் அவர் காபிராகி விடுவார். இரண்டாவது, ஜகாத்து கடமைதான், ஆனால் பொடுபோக்கின் காரணமாக கஞ்சத்தனத்தின் காரணமாக அவர் ஜகாத்து கொடுக்கவில்லை என்றிருந்தால் அவர் பெரும்பாவியாக மாறிவிடுவார். இஸ்லாமிய நாட்டில் இருந்து யாராவது ஜகாத்து கொடுக்க மறுத்தால் அவர்களோடு அந்த நாட்டுடைய இமாமுக்கு பொறுப்பாகி விடுகிறது, அவருக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வது. அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தான சமயத்திலே மக்கள் பல கூட்டத்தினர்களாக பிரிந்தார்கள். சிலர் முர்த்ததாகி விட்டார்கள், இன்னும் சிலர் ஜகாத்து கொடுக்க மறுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத்துக்கு வந்தார்கள், ஆட்சி பொறுப்பு எடுத்தார்கள். எடுத்த உடனே சொன்னார்கள், யாரு ஜகாத்து கொடுக்க மறுக்கிறாரோ அவருக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய தயாராகிறேன் என்று சொன்னார்கள். உடனடியாக இதனை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், கலீமத்து ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய கலீபாவே, நீங்கள் எப்படி மக்களோடு யுத்த பிரகடனம் செய்ய முடியும்? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியிருக்கிறாரோ அவரோடு யுத்தம் செய்ய முடியாது, அக்கை கொண்டே தவிர என்று நபி அவர்கள் சொன்னார்களே, இவர்கள் கலிமா சொல்லியிருக்கிறார்கள், எனவே உங்களுக்கு இவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க முடியாது என்றார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தலீல் ஆதாரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆதாரத்தை விட உறுதியாக இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யாரு ஜக்காத்துக்கும் தொழுகைக்கும் மத்தியில் பிரிப்பார்களோ நான் அவர்களோடு யுத்தம் செய்கிறேன். ஏனென்றால் ஜக்காத் என்பது ஹக்குல் மால், பணத்துக்குரிய ஹக்கு, அதை கொடுப்பதற்கு யார் மறுக்கிறாரோ அவரோடு நான் யுத்தம் செய்ய தயாராகிறேன் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹக்கின் பக்கம் உள்ளத்தை திறந்து விட்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஜகாத்துடைய கடமையான ஒட்டகத்தோடு சேர்த்து ஒரு ஆட்டுக்குட்டியை தான் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றாலும், இன்னொரு ரிவாயத்திலே இகாலன் அல்லது ஒரு கடிவாளத்தை தான் கொடுத்துக் கொண்டிருந்தாலும், அதை என்னுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் நான் கொடுக்க மாட்டேன், ஒட்டகத்தை மட்டும்தான் கொடுப்பேன், சின்ன ஆட்டுக்குட்டியை கொடுக்க மாட்டேன், அல்லது அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை கொடுக்க மாட்டேன் என்றிருந்தாலும் கூட நான் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய தயாரா இருக்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கடமைதான் ஜகாத் என்பது. இதனை கொடுக்காம இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதிகமான அல்லாஹ்வின் கிருபையை நான் கொடுக்கலாம், கொடுக்காம இருப்பதற்கு காரணம் ஒன்றோ பொடுபோக்கு அல்லது பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசை அல்லது கஞ்சத்தனம் இல்லை என்றிருந்தால், இது என்னுடைய சிரமத்தால் நான் சம்பாதித்ததை நான் எப்படி கொடுக்கலாம் என்ற யோசனையே இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏண்ட டேலண்டால ஏண்ட திறமையால ஏண்ட முயற்சியால சம்பாதித்த மனத்தில் யார் வந்து கேட்கலாம் என்று யோசிக்கலாம்? அப்படி எதுவுமே யோசிக்க முடியாது. தஞ்சத்தனம் என்பது இஸ்லாத்திலே முட்டுமுடுதாக தடுக்கப்பட்டது, வேண்டாம் என்று சொல்லப்பட்டது, ஹராம். அடுத்தது, இது என்னுடைய திறமை என்பது யாருக்குமே இது வாதாடவே முடியாது, யாருடைய திறமையின் காரணமாக சம்பாதிக்க முடியாது. எத்தனையோ திறமைசாலிகள் அவர்கள் சாதாரண எத்தனையோ மனிதர்களுக்கு கீழாக வேலை செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய பெரிய டிகிரி முடித்தவர்கள் அவர்கள் இன்று அண்டை கண்டைக்கு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், சிலர் ஆங்கிலத்தால் அவர்களுக்கு இலக்கங்களே கூட தெரியாது. அப்படியாப்பட்டவர்கள் கூட கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பணத்தை நாடியவர்களை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு கொடுப்பதில்லை. இது அல்லாஹ்வுடைய நியமம். எனவே இது அல்லாஹ் புறத்தால் வந்தது, யாருக்குமே இதுல தன்னுடையது என்று வாதாடுவதற்கு எந்த அருகதையும் இல்லை, உரிமையும் இல்லை. காரூன் அவனுடைய சம்பவத்தை ஒவ்வொருவரும் மனதிலே பதிய வைக்க வேண்டும். காரூனுக்கு சொத்து செல்வம் அதிகமாக இருந்தது. மா இன் மஃபாதிஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா. காரூனுடைய கசானாக்களுடைய பொக்கிஷங்களுடைய பொக்கிஷங்களை அல்ல, பொக்கிஷங்களை மூடி வைத்திருக்கக்கூடிய கதவுகளுடைய சாவிகளை சுமப்பதற்கே பல சக்தி வாய்ந்த பலவான்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஹசானாக்குடைய சாவிகள் இருந்தது. அவன் என்ன சொன்னான்? அவனுடைய பெருமையின் காரணம் அல்லாஹ் பிடித்தான். அவனத்திலே அல்லாஹ்வுடைய ஹக்கை கேட்ட சமயத்திலே அவன் என்ன சொன்ன பதில்? அவனுடைய பதில் தான் எல்லோருடைய உள்ளத்திலும் இடம் பிடிக்க வேண்டும். அவன் என்ன சொன்னான்? இன்னமா ஊத்தித்து அலிந்தி, இந்த பொருள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததல்ல, என்னுடைய டேலண்டால் என்னுடைய திறமையால் என்னுடைய ஆற்றால் சம்பாதித்தது, எனவே நான் எப்படி ஹக்கை கொடுப்பது என்று கேட்டான். அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை. எனவே இந்த எண்ணம் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. என்னுடைய திறமையால் நான் கஷ்டப்பட்டு என்னுடைய ஆற்றால் சம்பாதித்தது என்று யாருக்கு சொல்ல முடியாது. காரணத்தை சொன்னான். அல்லாஹ் என்ன செய்தான்? வகஸஃப்னா பிஹி வபிதாரில் அர்த். நாம் அவனையும் அவனுடைய வீட்டையும் சொத்து செல்வங்களையும் சேர்த்து பூமியிலே சுழி வாங்கினோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் அனைத்தையுமே சேர்த்து பிடுங்கி விட்டான். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு குர்ஆனில் பலமான முறையில் எச்சரிக்கை செய்கிறான், பயங்கரமான முறையில் எச்சரிக்கை செய்கிறான். வல்லதீன யக்னிசூன அஸ்-ஸஹப் வல்-ஃபிம்மா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம். நபியே, யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத்தாக கொடுக்காமல் சேமித்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே அவர்களுக்கு நீங்கள் பயங்கரமான நொம்பலம் தரக்கூடிய வேதனையை கொண்டு பரிகாசமான விதத்திலே நன்மாராய சொல்லுங்கள். நன்மாராயம் என்பது அது சந்தோஷமான விஷயத்துக்குத்தான் நன்மாராயம் சொல்லப்படும். ஒருவர் வேதனை செய்யப்படக்கூடிய விதத்தில் நன்மாராய சொல்லப்படுவதாக இருந்தால் அது அல்லாஹ் முகத்திலிருந்து ஒரு பரிகாசமாக சொல்லப்படும். ஒருவருக்கு ஒன்று இருக்குது உடம்புக்குரிய வேதனை, இன்னொன்று இருக்குது உள்ளத்துக்குரிய வேதனை. யாருக்கு யார் சக்காத்த கொடுக்க மாட்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே நரகத்திலே உடம்புக்குரிய வேதனையும் செய்யப்படும், உள்ளத்துக்குரிய வேதனையும் செய்யப்படும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நாளை மறுமையிலே ஜக்காத்து கொடுக்க மறுத்தவர்கள், தங்கம் வெள்ளியை ஜக்காத்து கொடுக்காமல் சேமித்து வைத்திருந்தவர்கள், அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைவிக்க செய்து அவர்களை வாட்டி வதைப்பான், உருக்குவான், அப்படியே கருக செய்வான் நரக நெருப்பிலே. அவர்களுடைய பத்து குவாபிஹா, அவருடைய நெற்றிகளும் அவருடைய முதுகம் தண்டுகளும் அவருடைய மேடைகள் எல்லாம் அதனுடைய நெருப்பின் மூலமாக கொதித்த நீரின் மூலமாக ஊட்டப்படும், காய்ச்ச நெருப்பின் மூலமாக சூடு போடப்படும். அப்படி சூடு போட்டதற்கு பின்னால், நரகத்திலே சுட்டதற்கு பின்னால் அந்த வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், என்னது இவர்களுக்கு ஹாதாமா கனஸ்தில் அம்புசிக்கும் பதுவுக்குமா குந்தும் தக்னிசூன், இதைத்தான் நீங்கள் சேமித்து வைத்தீர்கள், இதனுடைய ருசியை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படும். இந்த ஆயத்திலே இரண்டு ஆயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான வேதனைகளை சொல்லியிருக்கிறான். ஒன்று உடம்புக்குரிய வேதனை, அடுத்த உள்ளத்துக்குரிய வேதனை. நோவினை கொடுக்கக்கூடிய இடத்திலே ஒருத்தருக்கு கஷ்டம் ஒருத்தர் அடிச்சாரு பரவாயில்லை, இதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாவினால் பட்ட வடு இருக்க இது ஆறாது, அம்பினால் வாழ்நாள் பட்ட வடு இருக்க காயம் இது ஆறிவிடும். ஒருத்தர் வாழால ஒட்டினாரு அதனுடைய காயம் ஆறும், ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட காயம் இருக்குது இது ஆறாது. அப்ப இதே போன்றது அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்கிறான், நாளை மறுமையிலே வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்திலே வேதனை செய்துவிட்டு மலக்குமார்கள் ஜபானியாக்கள் கிண்டலாக பரிகாசமாக சொல்வார்கள், ருசித்து பாருங்களேன், நீங்க சேமித்த வஸ்துக்கள் ருசியா இருக்கிறான்னு பாருங்கள் என்பார்கள். இது அவர்களுக்கு பரிகாசமா சொல்லப்படும். சுடுபட்டு கரை இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தரை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும், எவ்வளவு கோபம் வரும். உடம்புக்குரிய வேதனை உண்டு, இன்னொரு விதத்திலே இன்னொரு புறத்திலே அவருக்கு உள்ளத்துக்குரிய வேதனை. இரண்டு விதமான வேதனைகளும் யாரு ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான் என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே விளக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. யாரு ஜக்காத்து கொடுக்காமல் தன்னுடைய பொருட்களை சேமித்து வைக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அந்த பொருட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாம்பாக மாற்றி அதனுடைய அவருடைய கழுத்திலே அந்த பாம்பை அல்லாஹ் தொங்க விட்டு விடுவார். அது நெருப்பினாலான ஒரு பாம்பா மாறிவிடும். அதுக்கு சமீபத்தான் ஒன்றோ அதுக்கு கடும் விஷம் உள்ள ரெண்டு பெட்கள் இருக்கும், அல்லது அவருடைய கண்ணுக்கு மேலால் ரெண்டு கருப்பு புள்ளிகள் இருக்கும். அடையாளம் என்ன, இது கடுமையான விஷமுடையது அர்த்தம். அது என்ன செய்யும், அந்த பாம்பு இவரை பாய்ந்து இவருடைய உதட்டை கடிக்கும். கடித்து விட்டு அது என்ன சொல்லுமாம், இந்த பாம்பு இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து, இதுதான் நீ சேமித்து வைத்த பணம், இதை ருசித்து பார் என்று அவருக்கு வேதனை செய்துவிட்டு அந்த பாம்பும் சொல்கிறார் என்பதாக புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வருகிறது. நல்லபடியார்களே, எனவே பணத்துடைய ஹக் என்பது அது எங்களுக்குரியதல்ல. யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையா இருக்கிறதோ, அது எவ்வளவு பணத்திலே என்னென்ன பொருட்கள் ஜக்காத்து கடமையாகிறது என்பதை தெளிவான முறையிலே நாங்கள் நம்பமான ஆலிம்களிடத்திலே விளங்கி அதற்குரிய முறையிலே நாங்கள் செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஐந்து விதமான பொருட்களிலே ஜகாத்தை கடமையாக்கியிருக்கிறான். அந்த ஐந்து விதமான பொருட்களிலும் பொருட்கள் யானத்தில் இருக்கிறோ அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். முதலாவது தங்கம் வள்ளி. தங்கம் வள்ளி, தங்கம் வள்ளி எவ்வளவு? 20 மிஸ்கால். 20 மிஸ்கால் அண்டா இந்த காலத்திலே 10.5 பவுன். 10.5 பவுன் அண்டா 1 பவுனுக்கு 8 கிராம், 10 பவுனுக்கு 80 கிராம், 1/2 பவுனுக்கு 4 கிராம். யாரிடத்தில் 84 கிராம் பொறுமதியான பாரம் உள்ள தங்கம் இருக்கிறதோ, பாவிக்கப்படாத தங்கம் இருக்கிறதோ, அவர்கள் அதற்குரிய ஜக்காத்தை கணக்கு பார்த்து 2.5 வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் தங்கத்துக்கு. வெள்ளி 200 திருகம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நல்லவடியார்களே, இரண்டாவது அஸ்திமார் வஸ்ரு, பழம் காய் பழங்கள். அடுத்தது சுரு, வேளாண்மை. பழத்திலே திராட்சை பழம், பேரித்தம்பழம், இதிலே ஜகாத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக சுரு, வேளாண்மை, பயிர் பச்சை என்று பொழுது நெல், கோதுமை போன்ற தானியங்களிலே ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதுக்கு எப்படி உலமாக்கள் சொல்கிற அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக தெளிவாகிறது, அறுவடை செய்தவர்கள் யானத்திலே வேளாண்மை நிலங்கள் இருக்கிறதோ அறுவடை செய்தவர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் அறுவடை செய்த தினத்திலேயே கொடுக்க வேண்டும். அதுக்கு 1 வருஷம் பார்க்கிறது இல்ல, அறுவடை செய்த உடனே சுட சுட கொடுக்க வேண்டும். அதுக்கு எப்படி கொடுக்கணும்? வளமையாக தன்னுடைய முயற்சியின் மூலமாக, மோட்டரின் மூலமாக, அல்லது வேலையாட்களை வைத்து தண்ணீர் பாய்ச்சி சிரமப்பட்டு வேளாண்மை செய்திருந்தால் 105 வீதம் கொடுக்க வேண்டும். இல்லை, இவர் வானத்துடைய தண்ணீர் அல்லது குளத்துடைய தண்ணீர், அவர் சாதாரணமாக அதாவது வரக்கூடிய மழை தண்ணீர் மூலமாக வேளாண்மை செய்தாயிருந்தால் அவர் அறுவடை செய்த இடத்திலே 110 வீதம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, அடுத்தது மூன்றாவது விஷயம் ஆடு மாடு ஒட்டகை கால்நடைகள். நமது நாட்டில் ஒட்டகை கிடையாது, ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடியவர்கள் சிலர் இங்கே இருக்கலாம், அவருடைய பண்ணைகள் வேறு ஊர்களில் இருக்கலாம். இதனுடைய விளக்கங்களை நாங்கள் உணவாக்கில் அணுகி கேட்க வேண்டும். ஏனென்றால் ஆட்டுடைய மாட்டுடைய கணக்கு இருக்குது, இது இதுக்கு 40க்கு 1 கணக்கு, 101க்கு 1 கணக்கு, இப்படி கூடும் பொழுது கூடிக்கொண்டே போகிறது. மாட்டுக்கு வேறொரு கணக்கு ஜக்காத்துடைய கடமை, அதை நாங்கள் தெளிவான முறையில் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் ஈடுபடக்கூடிய விஷயம் தான் வியாபாரம், தொழில், உத்தியோகம். யார் வியாபாரம் செய்கிறார்களோ, கடைகள் வைத்திருக்கிறார்களோ, ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுகிறார்களோ, வியாபாரம் செய்கிறார்களோ, இவர்கள் தன்னுடைய பணத்தை, சொத்தை கணக்கு பார்த்து, தன்னுடைய பணத்தை கணக்கு பார்த்து, வியாபார பொருட்களை கணக்கு பார்த்து 102.5 வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 1000 ரூபாய் இருந்தால் 25 ரூபாய், 1000க்கு 25 ரூபாய், 1,00,000க்கு 2,500 ரூபாய் வீதம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவர்களே, ஒவ்வொரு வருஷமும் இஷ்டம் கொடுக்கணும். கடைகள் வைத்திருப்பவர்கள், வியாபார ஸ்தலங்கள் வைத்திருப்பவர்கள், அவர்களுடைய சொத்துக்களை, அவருடைய வியாபார பொருட்களை ஒவ்வொரு வருஷம் இஷ்டம் கொடுக்க வேண்டும். போன வருஷம் இஷ்டம் கொடுத்தேன், சரி இந்த வருஷம் அதே மாதிரி கொடுப்போம், இல்ல இந்த வருஷமும் கணக்கு பாருங்கள், அதிலே வரக்கத்து இருக்கிறது. அதனை அன்னலமாக மதித்து கொடுப்பதை விட அதனை துல்லியமாக ஒவ்வொரு பொருட்களாக பார்த்து கணக்கெடுத்து கொடுப்பதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெரிய வரக்கத்தை வைத்திருக்கிறான். 102 வீதம் பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஐந்தாவது விடயம் தான் ரிகாஸ் மாதி, புதையல் அல்லது அடுத்த சுரங்க பொருட்கள், இதிலும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த ஐந்து விடயங்களிலும் ஜக்காத்தை கணக்கு பார்த்து யாருக்கு கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில கூட்டத்தார்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அந்த கூட்டத்தாருக்கு தேடி அவர்களை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாவுடையார்களே, ஜகாத்துடைய பொருட்கள் ஜகாத்து கணக்கு பார்த்து அது தகுதியான தனிநபர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். நிறுவனங்கள் எடுப்பதற்கு அது தகுதியற்றது. நிறுவனங்கள் எடுக்கலாம், எடுத்தால் நாய்வாக அவர்கள் பகரமாயிருந்து யாரு தகுதியுடையவர்களோ அந்த தனிநபர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த நிறுவனங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் கிருபையினால் பல நகரங்களிலே பல ஊர்களிலே கூட்ட சகாப்திய முறை நடைமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முறையில் இயங்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களை தேடி கண்டுபிடித்து கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை தேடி கொடுக்க வேண்டும். என்றால் அதிகம் சிலர் இருக்கிறார்கள், தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய சிரமத்தை மக்களிடத்திலே சொல்லுவார்கள். சில நல்லடியார்கள் இருப்பார்கள், அவர்கள் வழி தோற்றத்திலே யாருக்கும் எதையும் காட்ட மாட்டார்கள், ஆனால் அவர்களிடத்திலே தேவைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அவர்களை தேடி அணுகி தகுதியானவர்களை தேடி குர்ஆன்ல ஹதீஸ்ல யாருக்கு கொடுக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அப்படியாப்பட்ட நபர்களை தேடி அவர்களுக்குரிய ஜகாத்துரிய பொருட்களை பணத்தை பொருளை ஒப்படைப்பதிலே ஒவ்வொருவரும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் இப்படி ஜகாத்து கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பணத்திலே பரக்க செய்வான். கொடுக்கின்ற பணம் ஒருபொழுதுமே அழிய மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை வளர்த்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியே ஒழிக்கிறான். சதகாத்துகளை தான தர்மங்களையும் ஜகாத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரிக்க செய்கிறான். மென்மேலா பல மடங்குகள் பெருக்குகிறான். வெளிப்படையிலே பார்த்தால் வட்டி வாங்குவது லாபம் மாதிரி இருக்கிறது, கூடுவதை போன்று விளங்குகிறது, கொடுப்பது குறைவது போன்று விளங்கும். ஆனால் அல்லாஹ் ஏற்றத்துக்கு மாற்றமா வைத்திருக்கிறான். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குதுசிலே சொன்னார்கள், அன்ஃபிக் யப்னு ஆதம் யுன்ஃபக் அலைக். ஆதமுடைய மகனே, நீ செலவழித்துக் கொண்டே இரு, உனக்கு செலவழிக்கப்படும், உனக்கு செலவழிக்கப்படும். எதுவும் எங்களுடையதல்ல, அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய கசானா விசாலமானது, நாம் கொடுத்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் மூலமாக தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழை எளியவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துகிறான். பூமியிலே நிகழ இருக்கக்கூடிய இறங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை பலாய் முசீபத்துகளை அல்லாஹ் போக்குகிறான். எத்தனையோ துன்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குகிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹமத்தை பெறுவதற்கு காரணமானது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமானது. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினால் உலகத்திலே பல நாட்கள் காலையில் அதிகாலையிலே மழை பெய்வதை விட பரக்கத்தானதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு ஹுக்கும், ஒரு சட்டம் உலகத்தில் நிலைநாட்டப்படுவது, அல்லாஹ்வுடைய ஒரு ஏவல் நிலைநாட்டப்படுவது. ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய ஏவல். அதை நிலைநாட்டிவிட்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இவரை சொர்க்கத்துக்கு தகுதியானவராக மாற்றுகிறார். எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள யார் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பரக்க செய்வானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிடுவாயாக. யார் எங்களில் இருக்கக்கூடிய பணக்காரர்களிடத்தில் யாருலாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக்கிடுவாயாக, சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்துடுவாயாக. யார் யாரில் ஹக்குதாரிகளாக தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ யாருலா அவர்களிடத்திலே பணங்களும் பொருட்களும் போய் சேர்வதற்கு தொவி செய்வாயாக. வரக்கூடிய ரமதானை சிறப்பான முறையிலே கழிப்பதற்கு தொவி செய்வாயாக. யார் எங்களுடைய வாழ்க்கையில வரக்கு செய்துவாயாக, பிரச்சனை அஷ்டங்களை விட்டு தூரமாக்கிடுவாயாக. எங்களுடைய யார் யாரெல்லாம் வியாபாரிகளா தொழிலாளிகளாக யாரெல்லாம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அழைக்கிறார்களோ யாரெல்லாம் அவருடைய வியாபாரத்திலே தொழிலே உத்தியோகத்திலே பறக்க செய்வாயாக. யார் யாரெல்லாம் கேள்வி எனக்கு இன்று சொர்க்கம் செல்கின்றார்களோ அத்தையை நல்லடியார் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.